புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வள காப்பு மைய ஆராய்ச்சியாளர் திரு சு தளவாய் பாண்டி அவர்கள் அந்துப்பூச்சியின் வாழ்க்கை முறையும் பாதுகாப்பும் குறித்து பல தகவல்களை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் வந்து தளவாய் பாண்டி. நான் வந்து அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வள காப்பு மையம் அதாவது மணிமுத்தாறுல இருக்கு. நான் ஒரு ஆராய்ச்சியாளரா அங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
இப்போ அந்துப்பூச்சி அப்படின்னா என்னங்கய்யா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
நம்ம சின்ன வயசுல எல்லாருமே வண்ணத்து பூச்சியை கையில பிடிச்சிருக்கலாம். அதாவது அதை கையில நம்ம தொட்ட உடனே எல்லாரும் பாத்துருப்பீங்க, ஒரு பவுடர் மாதிரி இருக்கும் பாத்திருக்கீங்களா. அது என்னன்னா அந்த அதோட இறக்கைகள்ல இருக்கக்கூடிய செதில்கள் அப்படிம்பாங்க. அந்த செதில்கள் தான் அதோட நிறங்களுக்கும் காரணம், அதுக்கடுத்து அது மற்ற பயனுக்கும் தேவைப்படுது. இப்போ இந்த வண்ணத்து பூச்சி அது மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு பூச்சி இனம் தான் அந்துப்பூச்சி. இது ரெண்டையுமே நம்ம கையில தொட்டு பார்த்தோம்னா என்னன்னா அந்த செதில்கள் வந்து வரும். அந்த செதில்கள் இருக்கிறதால இதை என்ன சொல்லுவாங்கன்னா செதில் இறகிகள் அப்படிம்பாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா அந்துப்பூச்சிகள் வந்து இரவு நேரங்கள்ல தான் பெரும்பாலும் நம்ம பார்க்கலாம். ஆனா ஒரு சில பகல்ல வரக்கூடிய அந்துப்பூச்சிகள் இருக்கும். அது மாதிரி வண்ணத்து பூச்சிகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பகல் நேரங்கள்ல தான் நம்ம பார்க்கலாம். இப்போ அந்துப்பூச்சிகள் அதுக்கடுத்து இந்த வண்ணத்து பூச்சி இது ரெண்டையும் நம்ம அதோட தலைப்பகுதியில இருக்கக்கூடிய உணர்ச்சி கொம்பு வச்சு வேறுபடுத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். எப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா வண்ணத்து பூச்சிக்கு அதோட தலையில இருக்கக்கூடிய உணர்ச்சி கொம்பு எப்படி இருக்கும்னா எப்போதும் தலைக்கு முன்னாடி நீண்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அதோட நுனிப்பகுதி வந்து தடிச்சு தீக்குச்சி மாதிரி இருக்கும். இல்லட்டுன்னா அதோட நுனிப்பகுதி வந்து தடிச்சும் இல்லட்டுன்னா கொக்கி மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு வகையான உணர்ச்சி கொம்புகள் இருந்தா அதை வந்து வண்ணத்து பூச்சிகள் சொல்லுவாங்க. அதே இது அந்துப்பூச்சிகள் பாத்தீங்கன்னா அதோட உணர்ச்சி கொம்புகள் வந்து பல்வேறு வடிவத்துல இருக்கும். அதாவது வளைஞ்சிருக்கும், அதாவது இறக்கைக்கு பின்னாடி மடிச்சு வச்சிருக்கும். ஒரு சில அந்துப்பூச்சிகளுக்கு அதோட உணர்ச்சி கொம்புகள் பாத்தீங்கன்னா இறக்கைகள் மாதிரி இருக்கும். இந்த உணர்ச்சி கொம்பு அப்படிங்கிற அந்த ஒரு உறுப்பை வச்சு நம்ம வண்ணத்து பூச்சினா என்ன அந்துப்பூச்சினா என்ன அப்படிங்கறத நம்ம வேறுபடுத்தி தெரிஞ்சுக்கணும்.
ஐயா, இந்த அந்துப்பூச்சியினுடைய இருப்பிடம் அப்படிங்கிறது எந்தெந்த பகுதியெல்லாம் அது காணப்படுது, இருப்பிடத்தை எதனுடைய அடிப்படையில அது தேர்வு செய்து, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா அந்துப்பூச்சிகள் வந்து ஒரு எல்லா விதமான வாழ்விடங்கள்லயும் இருக்கும். ஆனா நல்ல ஒரு பழமை வாய்ந்த காடுகள் அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான அதிக வித்தியாசமான வெரைட்டியான அந்துப்பூச்சிகள் வந்து இருக்கும். அந்த அந்துப்பூச்சிகள் வந்து ஒரு இடத்துல இருக்கிறத வச்சு அந்த இடம் வந்து சுற்றுச்சூழல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்துப்பூச்சிகள் வந்து ஒரு சிறந்த சுற்றுச்சூழல கணிக்கக்கூடிய ஒரு காரணியா இருக்கு அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. ஒவ்வொரு வகையான வாழ்விடங்கள்லயும் ஒவ்வொரு விதமான அந்துப்பூச்சிகள் வந்து இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீடு வந்து இப்போ விளை நிலங்கள் அதை சுத்தி இருந்துச்சுன்னா அங்க ஒரு வகையான அந்துப்பூச்சிகள் வந்து இருக்கும். அதே இது நம்ம காடுகளுக்குள்ள செஞ்சு போய் பார்த்தோம்னா அங்க ஒரு குறிப்பிட்ட வகையான அந்துப்பூச்சிகள் வந்து இருக்கும். இந்த மாதிரி அந்துப்பூச்சிகள் வந்து ஒவ்வொரு வாழ்விடங்களுக்கு ஏத்த மாதிரி வேறுபட்டு காணப்படும். அது மட்டும் இல்லாம அதோட நிறம், அதோட வடிவம், தோற்றம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட வாழ்விடங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும்.
இந்த அந்துப்பூச்சிகளுடைய வாழ்க்கை சுழற்சி அப்படிங்கிறது என்னென்ன கட்டங்களை உள்ளடக்கியதா இருக்குங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
பாத்தீங்கன்னா வண்ணத்துப்பூச்சி மாதிரியே அந்துப்பூச்சிகளும் அதோட வாழ்க்கை நிலை பாத்தீங்கன்னா நாலு நிலை சொல்லுவாங்க. அதாவது முதல் நிலை என்னன்னா அதோட முட்டை, அதாவது அது அதோட உணவு தாவரங்கள்ல வந்து முட்டையிடும். அதுக்கடுத்த பருவம் பாத்தீங்கன்னா கம்பளிப்புழு நிலை. கம்பளிப்புழு நிலைக்கு அடுத்து கூட்டுப்புழு நிலை, கூட்டுப்புழு நிலைக்கு அடுத்து நம்ம அதோட அந்துப்பூச்சி வந்து வெளியில வரும். பூச்சி இனங்கள் வந்து உள்ள வரும். பொதுவா இப்ப அந்துப்பூச்சிகள்ல வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். என்னன்னா இப்போ கம்பளிப்புழு நிலைக்கு அடுத்து என்ன பண்ணோம்னா அது வந்து குக்கூன் அப்படிங்கிற ஒரு கவச உரையை வந்து உருவாக்கி அதுக்குள்ள வந்து கூட்டுப்புழு நிலையை வந்து அடையும். அந்த கவச உரையை வந்து அது அதோட வாழ்விடங்களுக்கு ஏத்த மாதிரி வித்தியாசமா பண்ணும். பாத்தீங்கன்னா ஒரு சில அந்துப்பூச்சிகள் வந்து என்ன செய்யும்னா மண்ணுக்கு கீழே போய் மண்ணை வச்சு அந்த கவச உரையை உருவாக்கி அதுக்குள்ள கூட்டுப்புழு நிலை அடையும். ஒரு சில இது பாத்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது இப்போ ஒரு செடியில இருக்குன்னா அந்த செடியில இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் ஒன்னு சேர்த்து ஒரு கவச உரை மாதிரி உருவாக்கி அதுக்கடுத்து அதுக்குள்ள கூட்டுப்புழு நிலை அடையும். அந்த கூட்டுப்புழு நிலையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நம்மளோட முதிர்ந்த அந்துப்பூச்சியோ அந்த வண்ணத்து பூச்சி மாதிரியான உயிரினங்களோ வெளியில வரும்.
ஐயா, இந்த அந்துப்பூச்சியினுடைய உணவு முறைகள் அப்படிங்கிறது என்ன மாதிரியா இருக்குது, எந்த மாதிரியான உணவை அது உட்கொண்டு உயிர் வாழுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், வண்ணத்து பூச்சி அந்த மாதிரியான உயிரினங்கள் பூக்கள்ல இருந்து தேனை உறிஞ்சு சாப்பிட முடியும். ஆனா அந்த பூச்சிகள் பாத்தீங்கன்னா அதோட உணவு முறை வந்து ரொம்ப வித்தியாசமானது. அது வந்து பலதரப்பட்ட உணவுகளை வந்து சாப்பிடும். அதாவது உதாரணத்துக்கு இலைய சாப்பிடும், தண்டை சாப்பிடும், பூவை சாப்பிடும், பழம் சாப்பிடும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மரத்துல தரையில இருக்கக்கூடிய லைக்கன்கள், பாசிகள் அந்த மாதிரி இதை சாப்பிடும். ஒரு சில இது என்ன செய்யும்னா நம்ம ஈ அந்த மாதிரியான ஈக்களை புடிச்சு சாப்பிடக்கூடியது இருக்கு. அதுக்கடுத்து நம்மளோட செம்பருத்தி செடியில இருக்கக்கூடிய அந்த அசுவினி பூச்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பூச்சிகளை சாப்பிடக்கூடியது இருக்கு. அதுக்கடுத்து எறும்பு இருக்கு, எறும்போட லார்வாவை சாப்பிடக்கூடிய அந்த பூச்சிகளோட கம்பளி புழுக்கள் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கம்பளி துணி அதை சாப்பிடக்கூடிய அந்த பூச்சிகளோட கம்பளி புழுக்கள் இருக்கு. அதுக்கடுத்து பதப்படுத்தப்பட்ட தானியங்களை சாப்பிடக்கூடிய கம்பளி புழுக்கள் இருக்கு. இந்த மாதிரி அதோட வாழ்க்கை நிலையில பாத்தீங்கன்னா கம்பளி புழு நிலையில ஒரு தரப்பட்ட உணவுகளை சாப்பிடும். அதுக்கடுத்து முதிர்ந்த நிலைக்கு ஆனதுக்கு அப்புறம் ஒரு சிலப்பட்ட உணவுகளை வந்து சாப்பிடும். இப்ப கம்பளி புழு நிலையில இதுக்கு முன்னக்கூட்டி பார்த்து பார்த்தோம். முதிர்ந்த அதாவது முதிர்ந்த அந்த பூச்சியா மாறினதுக்கு அப்புறம் எங்கெல்லாம் சாப்பிடுதுன்னு பாத்தீங்கன்னா பூக்கள்ல இருந்து தேனை உறிஞ்சு சாப்பிடுது. அதுக்கடுத்து அழுகிய தாவரங்கள், விலங்குகளை சாப்பிடக்கூடியது இருக்கு, பழுத்த பழங்களை சாப்பிடக்கூடியது இருக்கு, விலங்குகளோட கழிவுகளை சாப்பிடக்கூடியது இருக்கு. ஒரு சில அந்துப்பூச்சிகள் என்ன பண்ணுவோம்னா தேன் கூட்டுல இருந்து தேனை உறிஞ்சு சாப்பிடக்கூடியது இருக்கு. அதுக்கடுத்து விலங்குகளோட கண்ணீரை உறிஞ்சு சாப்பிடக்கூடிய அந்துப்பூச்சிகள் இருக்கு. அதுக்கடுத்து ஒரு சில அந்துப்பூச்சிகள் என்ன பண்ணுவோம்னா மண்ணுல இருந்து தாது உப்புக்கள் எல்லாம் உறிஞ்சு சாப்பிடும். அந்த மாதிரியான அந்துப்பூச்சிகள் இருக்கு. இந்த மாதிரி அது ஒவ்வொரு வாழ்க்கை நிலையிலையும் ஒரு பலதரப்பட்ட உணவு முறைகளை வந்து இந்த அந்துப்பூச்சிகள் வந்து மேற்கொள்ளும்.
இப்ப இந்த அந்துப்பூச்சிகளுடைய பொதுவான இயல்புகள் எப்படிங்கய்யா இருக்கும்? இந்த அந்துப்பூச்சிகள் தங்களை தற்காத்துக் கொள்றதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உயிரினமே அதோட எதிரிகள்ட்ட இருந்து அதை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி ஒவ்வொரு மாதிரியான தற்காப்பு நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளும். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதோட முட்டையை வந்து மற்ற உயிரினங்கள்ட்ட இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காண்டி இந்த அந்துப்பூச்சிகள் என்ன பண்ணுன்னா, இப்போ அது செடியில வந்து முட்டை எடுத்துனா அதோட அடிவயிற்று பகுதியில நிறைய ரோமங்கள் மாதிரியான தகவமைப்புகள் வந்து இருக்கும். அது முட்டையை விட்டுட்டு அதோட அடிவயிற்றில் இருக்கக்கூடிய ரோமங்களை வச்சு அந்த முட்டையை வந்து கவர் பண்ணிடும். அப்படி கவர் பண்ணது மூலமா என்ன நடக்கும், அது சிலந்தி எறும்பு அந்த மாதிரியான உயிரினங்கள்ல இருந்து அதோட முட்டைகள் வந்து பாதுகாக்கப்படும். இன்னொன்னு கம்பளி புழு நிலையில என்ன பண்ணும்னா அது பார்க்கறதுக்கு மற்ற மாதிரியான உயிரினங்கள் மாதிரி தோற்றம் அளிக்கும். அதாவது ஒரு சிலது குச்சி மாதிரி இருக்கும், ஒரு சிலது பாம்பு மாதிரி இருக்கும். ஒரு சில அந்த பூச்சிகள் அதோட கம்பளி புழு நிலையில என்ன பண்ணும்னா அதோட உடம்புல நிறைய ரோமங்கள் இருக்கும், அது மூலமா எதிரிகள்ட்ட இருந்து தப்பிக்கும். ஒரு சிலது என்னன்னா அதோட உணவு தாவரங்கள்ல இருந்து நஞ்சு தன்மை அதை வந்து அதோட உடம்புல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம், அது மூலமா எதிரிகள்ட்ட இருந்து அதை பாதுகாத்துக்கிறது. அதுக்கடுத்து ஒரு சிலது அந்த மற்ற உயிரினங்கள் வந்து அந்த விரும்பத்தகாத ஒரு வித்தியாசமான சுவையை வந்து அதோட உடம்புல இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி பல்வேறு இயல்புகளை வந்து இந்த அந்துப்பூச்சிகள் வந்து மேற்கொள்ளுது. இன்னொன்னு என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா வவ்வால் இருக்கு. இப்போ வவ்வால் வந்து என்ன செய்யும்னா அதோட மீ ஒளியை பயன்படுத்தி அந்துப்பூச்சிகள் வந்து பிடிச்சி சாப்பிடும். அதுகிட்ட இருந்து அந்துப்பூச்சிகள் வந்து வவ்வால்கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி அந்துப்பூச்சிகள் என்ன பண்ணுன்னா அந்த வவ்வால் மாதிரியான மீயொலிகளை அந்த அந்துப்பூச்சிகள் வந்து உற்பத்தி செய்யும். அதாவது அந்த சத்தத்தை வந்து உருவாக்கும். அந்த அப்படி சத்தத்தை உருவாக்குறது மூலமா வவ்வால்கள்ட்ட இருந்து தப்பிச்சுக்கிறது. ஒரு சில இந்த தேன் கூட்டுல இருந்து தேனை உறிஞ்சி சாப்பிடக்கூடிய அந்துப்பூச்சிகள் என்ன பண்ணுன்னா தேனீக்கள் மாதிரியான ஒரு வேதியியல் பொருளை அதாவது பெரமோன்ஸ் வந்து அதோட உடம்புல உற்பத்தி செஞ்சு தேன் கூட்டுல இருந்து தேனை உறிஞ்சி தேனீக்கள்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிடுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதாவது மூன் மார்க் அப்படிங்கிற ஒரு அந்துப்பூச்சி இருக்கு. அதுக்கு வந்து வால் மாதிரியான அமைப்புகள் வந்து இருக்கும். இது வவ்வால்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கினா அந்த வால் மாதிரி அமைப்பு வந்து எப்படி இருக்கும்னா சுருள் மாதிரி இருக்குமா. அப்ப அந்த சுருள் மாதிரி அமைப்புல வவ்வால்களோட சத்தம் பட்டு வேற இடத்துக்கு வந்து என்ன ஆயிடும்னா ரிஃப்ளெக்ட் ஆயிரும், எதிரொலிக்க அப்படி ஆகுது மூலமா அந்த அந்துப்பூச்சி வவ்வால்களோட பிடியில இருந்து தப்பிக்கும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அந்துப்பூச்சிகளும் அதோட எதிரிகள்ட்ட இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளணும் அப்படிங்கறதுக்காண்டி வித்தியாசமான இயல்புகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும்.
இந்த பூச்சிகள்ல அந்துப்பூச்சிக்குன்னு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அதனுடைய சிறப்பம்சம் என்னங்கய்யா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இப்ப பாத்தீங்கன்னா எல்லா உயிரினமே ஒரு சில சுற்றுச்சூழல் பங்கு வந்து இருக்கு. இப்போ மெயினா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மகரந்த சேர்க்கை, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தேனீக்கள் வந்து மகரந்த சேர்க்கை பண்ணுதுன்னு. தேனீக்களுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த அந்துப்பூச்சிகள் வந்து மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு இடத்துல சுற்றுச்சூழலை அறியக்கூடிய ஒரு காரணியா வந்து அந்துப்பூச்சிகள் வந்து சொல்றாங்க. இப்போ ஒரு இடத்துல நிறைய வெரைட்டியான அந்து பூச்சிகள் வந்து இருந்துச்சுன்னா அந்த அங்க வந்து சுற்றுச்சூழல் நல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மகரந்த சேர்க்கைக்கு மட்டும் இல்லாம பறவைகள் அதுக்கடுத்து ஒரு சில மற்ற உயிரினங்களுக்கும் இந்த அந்து பூச்சிகள் வந்து உணவாவது மூலமா நம்ம சுற்றுச்சூழலை சமநிலையில வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு. இந்த மாதிரி நிறைய சுற்றுச்சூழல் பங்குகள் வந்து இந்த அந்து பூச்சிகளுக்கு வந்து இருக்கு.
பொதுவா இந்த அந்து பூச்சிகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா?
இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஆட்கள் வந்து இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துறது மூலமா இந்த அந்து பூச்சிகள் வந்து அழியிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதோட வாழிடங்கள் வந்து அழிக்கப்படுது. இப்போ அதோட வாழிடங்கள் அழிக்கப்படுதுன்னா அதுக்கு தேவையான உணவு கிடைக்காது, அதுக்கடுத்து அதோட சந்ததியை வந்து உருவாக்க முடியாது, வாழிடங்கள் வந்து அழிக்கப்பட்டுச்சுன்னா. அதுக்கடுத்து பெரிய பாதிப்பு என்ன பாத்தீங்கன்னா அந்து பூச்சிகளுக்கு அதாவது ஒளி மாசுபாடு, அதாவது லைட் பொல்யூஷன் அப்படிம்பாங்க. அப்போ தேவையில்லாம எரியக்கூடிய அந்த மின் விளக்குகள் அந்த மாதிரியால இரவு நேரங்களில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய அந்து பூச்சிகள் மாதிரியான மற்ற உயிரினங்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது. அதாவது நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாம மின் விளக்குகள் அந்த மாதிரி இதை வந்து எரிய விடக்கூடாது. என்ன காரணம்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்து பூச்சிகள் மாதிரியான இரவு நேரங்களில் வெளிவரக்கூடிய பூச்சிகள்லாம் நிலாவை வந்து அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரதுக்காண்டி பயன்படுத்திக்கிறோம், ஓரியன்டேஷனுக்கு வந்து பயன்படுத்திக்கிறோம். இப்போ அந்த மின் விளக்குகள் அந்த மாதிரி எரியும் போது அந்த மின் விளக்குகளுக்கு கவரப்பட்டு அது வேற இடத்துக்கு மூவ் ஆகாம ஒரே இடத்துல வந்து உட்காந்துரும். அதனால நம்ம தேவைக்கு மட்டும் கரெக்டா மின் விளக்குகளை பயன்படுத்தணும்னா அந்த இரவு நேரங்கள்ல வெளிவரக்கூடிய ஒரு சில உயிரினங்கள் வந்து பாதிப்புக்கு இல்லாம பாதுகாக்கப்படும்.
ஐயா, இந்த அந்து பூச்சிகள் இரவு நேரங்கள்ல உலாகும் போது அதனுடைய பார்வை திறன் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போகும்போது அல்லது அதுக்கு தேவையான உணவுகளை எப்படி அது கண்டுபிடிச்சு அந்த உணவுகளை உட்கொள்ளுது, அது பார்வைக்கு எதை பயன்படுத்துது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இப்போ பாத்தீங்கன்னா தாவரங்கள்லாம் என்ன பண்ணும்னா அதாவது யூவி அதாவது அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான கதிர்வீச்சுகள் வந்து உள்ள அதோட உள்ள இழுத்து வச்சுக்கிடும். அப்படி அதோட இழுத்து வச்சுக்கிறது மூலமா அந்த மாதிரியான விஷயங்களை அந்து பூச்சிகளால பார்க்க முடியும். அந்து பூச்சிகள் வந்து எப்படின்னா மற்ற உயிரினங்கள் மாதிரி இல்லாம குறைஞ்ச வெளிச்சத்துல கூட அதோட பார்வை திறன் வந்து நல்ல தெளிவா இருக்கும். அந்த தாவரங்கள்ல உள்ள இழுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் மூலமா அந்து பூச்சிகள் வந்து அதோட உணவு தாவரத்தை தேடி போகுது. அதுக்கடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா கெமிக்கல் சிக்னல் அதாவது ஃபெரமோன்ஸ் அந்த மாதிரி ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து அது வந்து உற்பத்தி செய்யும். அது உற்பத்தி செய்வது மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அதுக்கடுத்து ஒரு ஆண் வந்து பெண் கூட கம்யூனிகேட் பண்ணும், அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுது.
இந்த அந்து பூச்சிகள்ல ஆண் அந்து பூச்சி பெண் அந்து பூச்சி இதனுடைய வேறுபாடுகளை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்குன்னு தனிப்பட்ட வித்தியாசமான தன்மைகள் கொண்டதா இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
பொதுவா பாத்தீங்கன்னா அந்து பூச்சிகள்ல வந்து பொதுவா பூச்சிகள்ல வந்து ஆண் பெண் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவா அந்த உணர்ச்சி கொம்பு பாத்தீங்கன்னா ஆண் வண்ணத்து பூச்சிக்கு கொஞ்சம் அந்த இறக்கை மாதிரியான வடிவத்துல வந்து இருக்கும். அந்த ஆண்டனா அப்படின்னு உணர்ச்சி கொம்பு வந்து இறக்கை மாதிரி வடிவத்துல இருக்கிறதால அந்த பெண் அந்து பூச்சிகள் வந்து ரொம்ப அதாவது ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா கூட அதை கண்டுபிடிக்கக்கூடிய திறன் வந்து இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட வகை அந்து பூச்சிகள்ல பெண் அந்து பூச்சிகளுக்கு வந்து இறக்கைகள் கிடையாது, பெண் அந்து பூச்சிகளுக்கு வந்து இறக்கைகள் கிடையாது. அந்த ஆண் அந்து பூச்சி அதை தேடி வந்து பெண் அந்து பூச்சி இனப்பெருக்கம் செய்யும். அதுக்கடுத்து அந்த பெண் அந்து பூச்சியோட ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா அதோட சந்ததிய ஒரு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது, அதாவது ஒவ்வொரு தலைமுறையா பாதுகாத்துக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வகை அந்து பூச்சிகள்ல அந்த மாதிரி இருக்கு. ஆண்களுக்கு ரெக்கை உண்டு, பெண் அந்து பூச்சிகளுக்கு வந்து ரெக்கைகள் வந்து கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட வகை அந்து பூச்சிகள்ல அது வந்து அந்து பூச்சா மாறினதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து அந்த உறிஞ்சி குழல் அப்படிம்பாங்க, அந்த உறிஞ்சி குழல் வந்து கிடையாது. அது கம்பளி புழு நிலையில எவ்வளவு ஆற்றலை வந்து சேகரிச்சிச்சோ அந்த ஆற்றல் தான். அதுக்கடுத்து அந்த அந்து பூச்சிகள் வந்து இனப்பெருக்கம் செஞ்சுட்டு ஒரு வாரம் 2 வாரத்திலேயே இறந்து போகும். அந்த மாதிரி அந்து பூச்சிகள் இருக்கு.
ஒரு சில பூச்சிகளுடைய முட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அகலமான இலைகள்ல இலைகளுக்கு கீழ்ப்புறமா முட்டைகள் போட்டிருக்கும். ஒரு சில பூச்சிகள் இலைகளுக்கு மேல்புறமா முட்டைகளை போட்டு அது பாதுகாப்பா இருக்கும். அந்த வகையில அந்து பூச்சியினுடைய முட்டையிடக்கூடிய செயல்பாடுகள் எப்படி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இப்ப பாத்தீங்கன்னா இப்ப முட்டையிடுறதுல நிறைய வகை இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில அந்து பூச்சிகள் என்னன்னா தனித்தனியா முட்டையிடும், அதே இது ஒரு சில அந்து பூச்சிகள் கூட்டமா முட்டையிடும். பொதுவா பெரும்பாலும் அந்து பூச்சிகள் வந்து இலைகளுக்கு கீழ்புறமா முட்டையிடும். என்ன காரணத்துக்காண்டினா மழை வெயில் அந்த மாதிரியான காரணிகள்ட்ட இருந்து அதோட முட்டையை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி அது அந்த மாதிரி பண்ணும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்த அந்து பூச்சிகளோட முட்டைகளும் ஒவ்வொரு வடிவத்துல இருக்கு. அதையும் நம்ம நீங்க அடுத்து பார்த்தா பார்க்கலாம்.
இப்ப இந்த அந்து பூச்சிகளுடைய முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளிவரதுக்கு எத்தனை நாட்கள் வந்து இதனுடைய காலகட்டம், இந்த சுழற்சி காலகட்டம், இந்த பூச்சி அது வெளிவரதுக்கு இதனுடைய இடைப்பட்ட காலகட்டத்துல என்ன மாதிரியான செயல்பாடுகள் இந்த முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வரைக்கும் நடக்குதுங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இப்ப பாத்தீங்கன்னா இந்த முட்டையில இருந்து வெளியில வரக்கூடியது, அது கூட்டுக்குழுவா மாறக்கூடியது, இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் சுற்றுச்சூழலை பொறுத்தும் அமைஞ்சிருது. அதாவது அதோட கிளைமேட்டை பொறுத்தும் இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு குடும்பத்தை பொறுத்தும் வேரி ஆகும். 3-10 நாள் வரை ஆகும் அது முட்டையில இருந்து வெளியில வர்றதுக்கு. அதே இது கம்பளி புழு நிலையில இருந்து வர்றதுக்கு 15-30 நாள் ஆகும். ஆனா ஒரு சில குடும்பத்தை சேர்ந்த அந்து பூச்சிகள் என்ன செய்யும்னா 1-2 வருஷம் வரை அதோட கம்பளி புழு நிலையில வந்து இருக்குமோ. அதுக்கு தகுந்த அந்த சீதோஷ்ண நிலை கிளைமேட் இருக்கும்போது மட்டும்தான் அது கூட்டுப்புழு நிலைக்கு வரையும். ஒரு சில இது என்னன்னா அந்த கூட்டுப்புழு நிலையில ரொம்ப நாள் இருக்கும், அதுக்கு ஏத்த கிளைமேட் வரும்போது மட்டும்தான் அது வந்து அந்து பூச்சியா மாறும். அது மாதிரி அதுல அந்த வாழ்க்கை நிலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்மளோட கிளைமேட்டை பொறுத்து வேரி ஆகும்.
இப்ப நம்ம இந்த காலநிலை மாற்றத்தினுடைய காலகட்டத்தில இயங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த காலநிலை மாற்றத்தால அந்து பூச்சியா இருக்கட்டும், அது தொடர்புடைய பிற பூச்சிகளுக்கும் ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்காங்கய்யா. அந்த மாதிரி சூழலை இந்த அந்து பூச்சிகள் போன்ற பிற பூச்சிகள் எப்படி இதை கையாண்டு தங்களை வந்து மீட்டு உயிர் வாழுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நாடுகள்ல வந்து இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் வந்து ரொம்ப கம்மி. இப்ப அதே இது மேற்கத்திய நாடுகள், அதாவது யூரோப் அந்த மாதிரி கண்ட்ரிகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை ரொம்ப லாங் டேர்மா பண்ணுவாங்க. அதாவது 30-40-50 வருஷம் அந்த மாதிரி கண்டினியூவா என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுதுன்னு மானிட்டர் பண்ணுவாங்க. அது மூலமா நமக்கு என்ன தெரிய வரும், அப்படி லாங் டேர்மா நம்ம ஆராய்ச்சி பண்ணா மட்டும்தான் என்ன தெரிய வரும்னா அப்போ என்ன மாதிரியான பூச்சிகள் இருந்துச்சு, அதுக்கடுத்து காலகட்டத்துல அதாவது வரக்கூடிய காலகட்டத்துல அந்த அந்து பூச்சி இருக்கா இல்லைன்னா அழிஞ்சு போச்சா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரியும். ஆனா அந்த யூரோப் கண்ட்ரீஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணது மூலமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய அந்து பூச்சிகள் வந்து அழிஞ்சு போயிருக்கான். அதுக்கடுத்து ஒரு காலகட்டத்துல ரொம்ப காமனா தோட்டங்கள்ல இருக்கக்கூடிய அந்து பூச்சிகள்லாம் ரொம்ப அரிதாயிட்டான். அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இந்த காலநிலை மாற்றத்தால ஏற்படுது அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன்.
இப்ப நம்ம இந்த அந்து பூச்சியினுடைய எண்ணிக்கையை வந்து பெருக்கணும், அந்து பூச்சியுடைய எண்ணிக்கையை குறையாம பாதுகாக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டா இந்த அந்து பூச்சியினுடைய எண்ணிக்கைய சமநிலைப்படுத்தலாங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டு முன்னாடி ஒரு புஷ், அதாவது நிறைய சின்ன சின்ன செடியெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம தேவை இல்லாம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல நிறைய செடி இருந்தாதான் அங்க நிறைய உயிரினங்கள் இருக்கும். அப்ப போல அது ஒரு காரணம். அதுக்கடுத்து தேவையில்லாம நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து அந்த மாதிரி இதை பயன்படுத்தாம இருக்கணும். அதுக்கடுத்து மின் விளக்குகள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப கவனமா கையாளணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஒழுங்கா கையாண்டாலே இந்த மாதிரியான உயிரினங்கள் வந்து அழிஞ்சு போறதுல இருந்து நம்ம பாதுகாத்துக்கணும்.
இப்ப இந்த அந்து பூச்சிகள் வந்து அழிகிறதுனால இந்த சுற்றுச்சூழல என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு, இந்த அந்து பூச்சிகள் வாழ்றதுனால என்ன மாதிரியான நன்மைகள் சுற்றுப்புற சூழல கிடைக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்து பூச்சிகள் வந்து உணவு சங்கிலியில வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்ட்டு. இப்ப இந்த உணவு சங்கிலியில இந்த ஒரு உயிரினம் வந்து மறந்துட்டுனா என்ன ஆகும், அந்த மொத்த உணவு சங்கிலியே பாதிக்கப்படும். அந்த மொத்த உணவு சங்கிலியும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம சுற்றுச்சூழல் வந்து என்ன ஆகும், சமநிலை இல்லாம போகும். இதனால நமக்கு நிறைய விதமான பாதிப்புகள் வந்து ஏற்படும். ஏதாவது ஒரு உயிரினத்தோட எண்ணிக்கை வந்து கூடுச்சுன்னா மற்றொரு உயிரினத்தோட எண்ணிக்கை அழியும். அதுக்கடுத்து அதை நம்பி இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் அழியும். அந்த மாதிரி அந்த செயின் வந்து அப்படியே கம்மியாயிட்டே வரும். இதனால சுற்றுச்சூழல் வந்து சமநிலை இல்லாம மாறி போகும்.
சரிங்கய்யா, இப்ப விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுடைய வயல்கள்ல இந்த அந்துப்பூச்சிகள் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல வேதியியல் முறைகள் இல்லாம இந்த அந்துப்பூச்சியை வந்து போக்கணும், அதை பாதுகாப்பா அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற பட்சத்துல என்ன மாதிரி முறைகளை கையாளணுங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
பொதுவா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து ரொம்ப பயன்படுத்த மாட்டாங்க. அதாவது நிறைய இயற்கையான அதாவது வேப்பெண்ணெய் அந்த மாதிரியான விதை யூஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணிருந்தாங்கன்னா உயிர் வேலி அப்படின்ட்டு சொல்லி ஒண்ணு பண்ணுவாங்க. அது என்னன்னா செடி கொடியை வச்சு சுத்தி வேலி போட்டிருப்பாங்க. இப்ப நம்ம எந்த ஒரு பூச்சி முதல்ல அட்டாக் பண்ணாலும் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் அது வேலியை தான் அட்டாக் பண்ணும். அப்ப மூலையே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, சரி அப்போ நம்ம வயக்காட்டுக்குள்ள பூச்சி வரப்போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதான் அந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னலா பண்ண நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணும், அதை நம்ம எல்லாமே மறந்துட்டோம். இப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம திரும்ப கொண்டு வந்தோம்னா அந்த உயிர் வந்து அழியாம நம்ம வந்து பாதுகாக்கலாம்.
இது வரைக்கும் அந்துப்பூச்சி அப்படின்னா என்ன, அதனுடைய வாழ்க்கை சுழற்சி முறை, அந்துப்பூச்சியினுடைய உணவு முறைகள் என்னவா இருக்குது, அதனுடைய இனப்பெருக்க முறை, விவசாயத்துல அந்து குறிப்பா இயற்கையில இயற்கை உணவு வட்டத்துல அந்துப்பூச்சியினுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு பதில்களை வழங்கினீங்க. புதுகை பண்புடைய நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நன்றி நன்றி.
நேயர்களே, இதுவரை திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வள காப்பு மையத்தின் ஆராய்ச்சியாளர் திரு சு தலவாய் பாண்டி அவர்கள் அந்துப்பூச்சியின் வாழ்க்கை முறையும் பாதுகாப்பும் குறித்து பல தகவல்களை வழங்கினார். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.